குறும்பு என்பதும் அருகருகே இருந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். அகநானூற்று பாடலில் நிறைய இது வருது. புறநானூற்று பாடலும் சில இடங்களில் வரும்போது இந்த கன்று நிறையும் மன்று என்கோ என்று கூறுகின்ற போது இந்த குறும்பை பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதாவது இந்த என்னென்ன இதுகள் என்னென்ன நிலையில் இருந்தது என்று கூறுவதற்கான சான்றுகளாக அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த மாதிரி இந்த புறவு பற்றிய செய்தி ஒரே ஒரு நடுகளில் நமக்கு கிடைக்கும். புறவார் பற்றமாண்டான் ஒரு தலைவனை பற்றி கூறும்போது புறவுஆர் பெற்றமாண்டான் என்ற ஒரு வாசகம் வருவதை பார்க்கின்றோம். கதிரம்பட்டி என்ற ஊரிலே கிடைக்கின்ற நெடுகள் இது. புறவுஆர் பெற்றமாண்டான் என்பது, பெற்றம் என்பது மாடு, அந்த மாடுகள் நிறைந்திருக்கின்ற புறவு, அதற்கு தலைவனாக இருக்கின்ற ஒரு தலைவன், அவனுடைய சேவகன் இறந்து போனதை பற்றி அந்த நெடுகள் நமக்கு கூறுகின்றது. அதிலே பெற்றம் என்ற ஒரு சொல்லும் மிக அருமையான சொல். பெற்றம் என்பது முல்லை நிலத்திலே ஆடு மாடுகளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டால், மாடுகளை குறிக்கின்ற சொல்லாக எடுத்துக்கொண்டால், அது முல்லை நிலத்தில் அந்த மக்கள் மாட்டை ஒரு பேராக செல்வமாக கருதியதால் அந்த பேரு என்ற சொல்லிலிருந்து இந்த பெற்றம் என்ற சொல் வந்திருக்கலாம் என்று துரை ரங்கசாமி அவர்கள் கூறுவதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலும் இந்த பகுதியில் முல்லை நிலத்து மக்கள் இருந்தார்கள், குறும்பு இருந்தது, புறவு இருந்தது என்ற செய்தி நமக்கு கிடைக்கின்றது. அது ஆடு மாடை மேய்த்து கொண்டிருந்த மக்கள். நடுகள் கல்வெட்டிலே வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அவர்கள் வந்து தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும்தான், அதை பாதுகாப்பதற்காக போரிடுகின்ற வீரர்கள் கூட இருந்த நிலை தான் நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு நிலையிலே இந்த வீரர்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். சங்க இலக்கியத்திலே மடவர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு நிறைய வருகின்றன. நடுகளிலே மழவரை பற்றிய ஒரே ஒரு நடுகள் வருவதை பார்க்கின்றோம். அண்மையில் ஒரு நடுகள் கண்டுபிடித்தார்கள், அதில் மழவரையர் என்று வருவதை பார்க்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்பு அகரம் சேனை என்ற ஊரிலே ஒரு நடுகள் கண்டுபிடித்தார்கள், அதிலே லாடரையரும் மழவரையரும் வந்த தண்டத்தோடு வந்தனையாண்டு என்று வருகின்றது. அதில் மழவரையர் என்ற ஒரு சொல் வருவதை பார்க்கின்றோம். அரையர் என்ற சொல்லோடு மழ என்ற சொல் சேர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த நடுகளிலே மழவூர் என்று வருகின்றது, தருமபுரி பகுதி மற்ற பகுதிகளே. இதே மாதிரி இன்னொரு மழவூர் வருகின்றது. இந்த மழவூர் என்று வருகின்றதை தவிர ஓரில் மழவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் ஒரே ஒரு நடுகளில் தான், அண்மையிலே செங்கம் பகுதியிலே ஒரு நடுகளில் கண்டுபிடித்தார்கள். இதில் மழவரும் கோசரும் வந்த தண்டம் என்று கூறுவதை பார்க்கணும். கிபி 6 நூற்றாண்டு நடுகள், அதில் தான் நம் மழவர்களை பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. இந்த மழவர் என்பவர் யார்? மழவர் பற்றி சொல்லும்போது இளமையானவர், அதாவது மழவும் குழவும் இளமை பொருளை தொல்காப்பியம் சொல்லுது. அதே மாதிரி இந்த மழவரை பற்றிய செய்தி கிடைக்கின்ற அந்த நடுகளில் இன்னொரு நடுகளிலே குழவர் என்ற ஒரு சொல்லும் வருகின்றது. அதை செத்து போனவனை பற்றி சொல்லும்போது குழவர் என்ற சொல்லும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த இளமை என்ற ஒரு நிலையிலே மழவர்களை குறிக்கின்ற ஒரு போக்கு இது. வந்து நமக்கு சங்க இலக்கியத்திலே மழவர் என்று வருகின்றதை தவிர அவங்க எப்படி இருந்தாங்க, என்னென்ன செய்தாங்க என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கல. நச்சினார்கிரிய சொல்லும்போது மழவர் என்பார் சில வீரர் என்று பொருள் சொல்லி விட்டுறார். இந்த வீரர், இந்த மழவர் ஏன் இளமை என்ற பொருள்ல ஏன் வருது அப்படின்னாக்கா, உலகம் முழுவதும் வீரராக இருப்பவர்கள் இளையவர்களாக இருக்க வேண்டும். இளையர் என்ற சொல்லும் சங்க இலக்கியத்தில் வருது, கல்வெட்டிலும் சில இடங்களில் வருது. சித்தனவாசல் கல்வெட்டில் இளையர் செய்த அதிட்டனம் என்று வருவதை பார்க்கின்றோம். இந்த இளமை என்ற ஒரு வீரர்களாக இருப்பவர்கள் இளையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு வந்து ஒரே ஒரு பழங்குடியில், நம்ம நாட்டில் இல்லை, ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடியில் இந்த அமைப்பு இருப்பதை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை இயக்கின்றார். ஏஜ் செட் ஆர்கனைசேஷன் இன் மசாய் ட்ரைப் என்ற ஒரு கட்டுரை, ஒரு ஜப்பான்காரர் எழுதியிருக்கார். அந்த கட்டுரையிலே மனிதனுடைய வாழ்க்கையை 80 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டு 40-40 பிரித்து முதல் 40 8-8 பிரிக்கிறாங்க. அதில் முதல் 8 குழந்தை பருவம், அடுத்து 8 பையன் பருவம், அதுக்கடுத்தது வாலிப பருவம், அதுக்கடுத்தது வீரன். இந்த 16 வருஷம் வீரன், 24-40 வருஷம் வரலாம் வீரனாக இருக்குன்னா வந்து எங்கெங்கே மந்தை போயிட்டு இருக்குதோ அந்த மந்தையை பாதுகாக்கணும், எதிரிகள் வந்து இது கவரும்போது அவங்களோட சண்டை போட்டு இறக்கணும், அது மாதிரியான ஒரு நிலை அந்த வீரன் நிலை. அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்று வீட்டோடு வந்து இருந்தார். அதுவரையில் அவன் வந்து இந்த ஏஜ் செட் ஆர்கனைசேஷன்லேயே இருக்கணும். 1 வயசுலேருந்து 8 வயசுலும் குழந்த, 8 வயசுலேருந்து 16 வயசு வரலாம் பையன், 16 வயசுலேருந்து 24 வயசு வரலாம் வாலிபன். அப்போ வந்து அவன் அடலசண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த பழங்குடி மக்களிடையே இருக்கின்ற பழக்க வழக்கங்களை பற்றி அதில் நிறைய சொல்கிறார். இந்த 16 வயசு இது 24 வயசு வரையில் இருக்கிற இந்த பையன் என்னென்ன செய்யணும்னா சொல்கிறார். சிலதால் நமக்கு ஒவ்வாததாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை அடலசென்ட்னு அவர் பொதுவாக சொல்லிட்டு சில செய்தி சொல்கிறார். இது மாதிரி ஒரு இளமையான நிலையில் இருக்கிறவங்க தான் வீரர்களாக இருக்க முடியும், தலைவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உலகம் பூராவும் இருப்பதை பார்க்கின்றோம். வேதத்திலும் மருத்துக்களை சொல்லும்போது 17 வயசுலேருந்து 29 30 வயசுக்குள்ள வரையில் தான் மருத்துக்கள், அதுக்கப்புறம் அவங்க மருத்துக்கள் இல்லை. அது மாதிரி அவங்க வீரர்கள், சண்டை ஏதாவது மாடுபிடி சண்டை மற்ற சண்டையில் ஈடுபடுற வீரர்கள், அந்த மாதிரியான ஒரு நிலையில் மழவர்கள் இளையவர்களாக இருந்தார்கள். இந்த மழவர்கள் ஒரு குடிக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, அதியமானுக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, ஓரிக்கு மட்டும் உரியவர்கள் இல்லை, சேரர்கள் மட்டும் உரியவர்கள் இல்லை, கொண்டையர்களையும் மழவர்கள் இருந்தாங்க. இன்னும் பல பழங்குடிகள் இருந்தன, அந்த குடிகளிலும் இந்த மழவர்கள் இருந்தாங்க. இந்த மழவர்கள் ஒவ்வொரு குடியும் ஒரு நாகரிகம் அடையாத ஒரு காலத்தில் ஆடு மாடுகளை மட்டும் செல்லுமாக வைத்து கொண்டிருந்த காலத்தில் வீரர்களை உருவாக்கி வைத்து கொண்டிருந்தது. அவங்க சண்டை போட போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த அரசன் கூலி கொடுத்து சண்டை போடுறவங்கல்ல, குடிக்காக வந்து சண்டை போடுவாங்க, மாட்டை கவருவாங்க, நாட்டை போய் இது பண்ணுவாங்க. பெரும்பாலும் மழவர்கள் நாட்டை கவர்ந்ததற்கான சான்றுகள் சங்கலிகத்திலும் இல்லை, நடுகளிலையும் வரல. சண்டை போட்டிருக்காங்க, மாட்டை கவர்றதுக்கான செய்திகள் நடுகளிலையும் வருது, சங்கலிகத்திலையும் வருது. அது நம்ம சொல்ல போனால் சங்கலிகத்தில் அவங்க ஒரு வீரர் நிலையிலிருந்து தாழ்ந்தவர்கள் மாதிரி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். அகம் 35வது பாட்டில் மழவர் நிறைய கவர்றாங்க, மறவர்கள் மீட்கிறாங்கன்னு வருது. முனையாத்தந்து முறமீன் வைந்த வில்லேறுழவர் என்று சொல்லுகின்ற போது மறவர்களை மீட்டு கொண்டு வருகின்ற, அது அரசுக்கு அனுசரணையாக இருக்கின்ற வீரர்களாகவும், மழவர்கள் வந்து கல்ல கவர்ந்து செல்கின்ற வீரர்களாகவும் ஒரு அகப்பாட்டு நமக்கு காண்பிக்கின்றது. அது மாதிரி குடிக்காக அவர்கள் எந்நேரமும் சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். அது எல்லா குடியிலும் மழவர்கள் இருந்தார்கள். அதனால தான் வந்து புலவர்கள் பாடும்போது இந்த தொண்டை குடி மழவர் என்று சொல்லி பாட வேண்டிய அவசியம் இல்லை, மழவர்னு பொதுவாக பாடிட்டார் அவர். இருந்தாலும் ஒவ்வொரு குடியிலும் அந்த மழவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த மழவர்கள் வந்து பெரும்பாலும் பழங்குடி நிலையிலிருந்த மக்கள், அந்த குடிக்காக வைத்திருந்த வீரர்கள், அது இளைய வீரர்கள், அந்த வீரர்கள் தான் சண்டைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க என்பது அந்த செய்தி நமக்கு கிடைக்கின்றது. அதன் பிறகு திரையர், இதுவரை நாங்கள் திரையர் என்ற இது குடிப்பெயரோடு கிடைத்த ஒரு நடுகள் கிடைக்கல. அண்மையில் 2 மாதத்துக்கு முன்பு அந்த அகரம் செயலில் கிடைத்த நடுகளிலே திரையீசரு சேவகர் பட்டார், அது யகரம் சகரமாக மாறும். தமிழில் வந்து யகரம் சகரமாக மாறும். திரையர் தான் திரைசராக அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. கிபி 600 கல்வெட்டு என்று கூறுவதால் அதுவும் தொண்டை மண்டலத்து பகுதியிலே அது கிடைக்குது இப்போ. அதனால் திரையரும் அந்த பல்லவர் காலத்தில் இருந்தாங்க என்பதற்கான சான்றாக அந்த நடுகள் கல்வெட்டி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகுதியில் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு நடுகற்கள் கிடைக்கின்றன. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் நடுகற்கள் கிடைக்கின்றன, 10-11ஆம் நூற்றாண்டு அதன் பிறகும் கிடைக்கின்றது, ஆனால் முக்கியத்துவம் இழந்து விடுகின்றது. இந்த 5 நூற்றாண்டுகளில் சமூக மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. ஒன்று, சோழர்கள் இந்த பகுதியை பிடித்த பின்பு அதற்கு முன்பே சில முயற்சிகள் இருந்தாலும் சோழர்கள் காலத்தில் தான் இந்த பகுதியிலே நீர்நிலைகளை உருவாக்கினார்கள், ஏரிகளை வெட்டினார்கள், வேளாண்மையை வளர்ப்பதற்கான பல நீர் வளத்தினை உருவாக்கினார்கள். அந்த ஏரிக்கு கீழ் நடுகள் நட்டிருந்தாலும் வேளாண்மை இங்கு பரவ தொடங்கிவிட்டது என்பதற்கான சான்றுகளாக இந்த ஏரி சம்பந்தமான கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றன. கால்நடை வளர்ப்பில் இருந்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பெயர்ந்து செல்கின்ற நிலையிலிருந்து ஒரே இடத்தில் தங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் மேற்கொண்டார்கள். 2வது, கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையில் பெண்களை 2ஆம் நிலையாக வைத்திருந்த ஒரு மரபு, பெண்களை தூக்கி சென்று விடுவார்கள். அதுக்கு 2 நடுகற்கள் கிடைக்கின்றன, செங்கம் பகுதியிலே 2 இருக்கின்றன. ஏனென்றால் பெண்ணை வந்து கால்நடை வளர்ப்பு சமூகத்தினர் 2ஆம் நிலையில் தான் வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் பெண் நடுகள் பக்கம் போய் பெண் வழிபட முடியாது, அங்கே வந்து வெளிதான் நிற்கணும். நடுகள் எங்கள் நடுகள் கோயில் என்று எங்கெங்கே சொல்கிறாங்களோ அந்த பகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு வெளியில் நிறுத்திடுவாங்க, உள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நடுகள் வழிபாடு பெண்ணுக்கு உரியதல்ல. தோழர்கள் கோயிலையும் கூட இன்றைக்கும் பெண்ணு போய் கும்பிடக்கூடாது, ஏன்னா அவங்க கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள். அதே மாதிரி பல இதுகள் நம்ம சொல்லலாம், ஆரியர்களிடையிலும் இதே நிலை தான் இருந்திருக்கு. இன்னும் பல கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் செகண்டரியாக தூக்கி சென்று மணந்து கொள்கின்ற அல்லது ஏதோ செய்கின்ற ஒரு முறையிலே இருந்த ஒரு நிலையில தான் நம்ம பார்க்கணும். அந்த நிலையும் சோழர் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது அறுத்து போய் அந்த அவங்களுக்கு ஈக்குவல் உரிமை இல்லையானால் அவங்க வந்து இந்த மாதிரியான தூக்கி சென்று மணந்து கொள்கின்ற ஒரு நிலை இல்லாத ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று கூறலாம். இது சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் பெரிய மாற்றங்களாக இல்லை. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற சூழல், இயற்கை சூழல் அல்லது அந்த காட்டு வாழ்க்கை முறை, மலைகள் எங்குமே சமவெளியாக சொல்கின்ற அளவுக்கு நமக்கு அங்கே இல்லை. எந்த ஊரிலும் சமவெளியாக சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லாததால் அவங்க புஞ்சை வேளாண்மை செய்தாங்க. சோழர்கள் வந்த பிறகு சில காற்று ஓர இருக்கின்ற பகுதிகளில் ஏரிகளை வெட்டி வளமையை உருவாக்கி அங்கே வேளாண்மைக்கு மாற்றினாங்களே தவிர, ஆனால் அந்த புஞ்சை வேளாண்மை செய்கின்ற ஒரு மரபு தொடர்ந்து இந்த நூற்றாண்டு வரை இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கணும். இந்த நிலையில் அவர்கள் இருந்ததால் அவங்க வாழ்க்கை முறை சங்க காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட இருப்பதை நாம் பார்க்கணும். சில இடங்களில் அதாவது உள் இன்டீரியர் உள்பகுதிக்கு போனீங்கன்னா இந்த முறை இன்னும் சங்க காலத்தில் இருக்கிற மாதிரி இருப்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த செங்கம் பகுதியில் இருந்த வாழ்ந்த மக்கள் முல்லை நிலத்து கால்நடை வளர்ப்பு, 1000 என்று சொல்லப்பட்டேன், கால்நடை வளர்ப்பு சமூகத்தை பிரதிபலிக்கின்ற மக்களாக இருந்தார்கள். கால்நடை வளர்ப்போடு தொடர்பு கொண்டிருந்ததால் அவர்கள் மிருகங்களோடு போராட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. கால்நடை மிருகங்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டியிருந்தது. புலியோடு போரிட்டு இறந்த வீரர்களும் கல்வெட்டுகளில் வருகின்றார்கள். பன்றிகளோடு போரிட்டு இருந்த வீரர்களும் கல்வெட்டுகளில் வருகின்றார்கள். இப்படி விலங்குகளோடு போரிட்ட வீரர்களை பற்றிய செய்திகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றது. அந்த அடிப்படையிலும் இந்த சமூகம் வந்து கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்த சமூகம் என்பதை நாம் வலியுறுத்தலாம். அரசியல், அரசியல் என்று பார்க்கும்போது கிபி 5ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் இந்த பகுதியிலே ஒரு அரசை உருவாக்கிவிட்டார்கள். சங்க காலத்தில் அரசு என்று சொல்வதற்கான சான்றுகள் நமக்கு குறைவு. அதாவது அரசுன்னு ஒரு ஒரு இது இலக்கணம் வச்சிருக்காங்க, அது நம்ம இதில் இலக்கியத்தில் சொல்றது ஒரு ஒரு இதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஆந்த்ரோபாலஜி மற்ற இதுகளை இலக்கிய இதுகளில் சொல்லும்போது அரசுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க. எப்படியான நிலை இருந்தால் அது அரசுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. அது இல்லை, அதில் அந்த ஆந்த்ரோபாலஜியில் புரோட்டோ ஸ்டேட்டு, ப்ரீ ஸ்டேட்டு, ரூடிமெண்ட்ரி ஸ்டேட்டு, இது மாதிரி சிப்டம் என்னெல்லாம் வந்து வார்த்தைகள் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம டேட்டாவை வச்சுக்கிட்டு அந்த சங்க இலக்கியத்தில் என்ன மாதிரியான அரசியல் இருந்தது என்பதை நம்ம ஆராய வேண்டும். அந்த பொழுது தான் நமக்கு சங்க காலத்துடைய சமூக நிலையும் மற்ற நிலையும் நமக்கு புரியும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பகுதி சங்க காலத்திலேயே வேல் நாடு என்று குறிக்கப்பட்டது. வேல் நன்னன் வேல் ஆட்சி செய்த பகுதி, வேளிர்கள் இந்த பகுதியில் ஆட்சி செய்தார்கள். அந்த வேளிர்கள் ஆட்சி நடந்தபோது அங்கிருந்த மக்கள் அவருக்கு அந்த ஒவ்வொரு ஊரிலிருந்து இந்த தலைவன் அவனுக்கு கப்பம் கட்டி விட்டு அந்த ஊரை வந்து என்ன வேணாலும் அவன் செய்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நிலை அது. சேவகன், மகன், அதன் பிறகு அரைசன், அப்புறம் வருமன், இது கல்வெட்டில் வர நிலை. அந்த வருமன் என்பவன் பல்லவ அரசன், அரைசன் என்பவன் அங்கிருந்த வானகோக்கள், பெருமான் அரைசர், அப்புறம் பொன்மாந்தனார், இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் வருவாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் 2-3 அரசியல் தலைவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு பகுதியிலும் கூட ஒரு 2 ஊர்களுக்கு இடையில சண்டை நடந்ததை பார்க்கின்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இந்த மாடுபிடி சண்டை எந்நேரமும் நடந்துகிட்டே இருந்த ஒரு நிலை. அந்த நிலையில வந்து அங்கு போரோடு சம்பந்தப்பட்ட பூசல் மறவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் என்று கொள்ள வேண்டியது. உதாரணத்துக்கு முதல்ல வேல், வேல் என்ற சொல்லை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க மு. ராகவையங்கர் அவர்கள். வேளிர்கள் வந்து வடக்கிருந்து வடபால் முனிவன் தடவினில் தோன்றி செம்பு புனைந்தேற்றிய சேனிடுங்குசை ஓராயுகை துவரையாண்ட 49 வழிமுறை வந்த வேளிருள் வேலை என்று கூறுவதை பார்க்கின்றார். அதை வைத்துக் கொண்டு அவர் ஒரு ஒரு கருதுகோளை உருவாக்கினார். வேளிர்கள் வந்து துவாரகிலிருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கினார். அதுக்கு சான்றுகள் வந்து அவர் சொல்ற அந்த காலத்தில் அவர் சொல்ற சான்றுகள்லாம் நமக்கு அவர் சொல்ற சரிதான் நம்புகிற அளவுக்கு இருந்தது. அதாவது 1000 வருஷம் பாரத போர் முடிஞ்சு அதன் பிறகு 1000 வருஷம் பார்த்தாக்கா அந்த 1000 வருஷத்துல இந்த பக்கம் 49 தலைமுறைன்னு சொல்லும்போது அது 50க்கு இதை 25 போட்டு 1000 வருஷம் சொல்ற அப்படி சொல்லும்போது அதை வேளிர் கருத்து அவர் சொல்ற கருத்து நம்ம மறுக்க முடியாத நிலையில் இருக்கு. இருந்தாலும் இந்த சொல் வந்து வேல் என்ற சொல் தமிழ் மொழியிலிருந்து உருவான ஒரு சொல். அதுக்கு வேலியோடு தொடர்படுத்தி அவர் பேசியிருக்கிறார், அதுவும் மறக்க முடியாது. சில வேளிர்கள் வேலியும் செய்திருக்கின்றார்கள். இந்த சொல் வந்து வெள் வெண்மை என்ற சொல்லிருந்து வந்ததாக எடுத்துக்கொண்டு துரை ரங்கசாமி போன்றவர்கள் இது வேல் என்பது ஒளிமிக்கவன், அந்த குலத்திலேயே மிக சிறந்த நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் தான் அவனை வேல் என்று குறிப்பிட்டார்கள். இதற்கு இன்னொரு சொல்லும் இருக்கின்றது, அதை வந்து யாருமே வந்து எடுத்துக்கொள்ளலை. சேனாவரையருடைய சொல்லதிகார உரையில் அந்த 12 கொடுந்தமிழ் நாடுகளை சொல்லும்போது வேண்புழி என்பதற்கு பதிலாக அவர் ஒளி நாடை சொல்லுவார். அந்த ஒரு பாடபேதமாக அது இருக்குது. அப்போ ஒளி என்பது இந்த வேள் என்ற சொல்லுக்கு வேற ஒரு சொல்லாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திருக்குறளிலும் வரும்போது இளையர் என முறையர் நிகழாது மிக்க ஒளியோடு ஒழுகப்படும் என்று அந்த இடத்துல ஒளி என்ற சொல் வருவதை பார்க்கின்றோம். அந்த ஒளி என்ற சொல்லுக்கு வரிமையாளர்கள் எழுதும்போது மன்னர் உறங்கா நிற்கவும் உலகம் காக்கும் கடவுள் தன்மை என்று அதுக்கு சொல்கிற அந்த ஒளிக்கு அவர் சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து இந்த ஒளி என்ற சொல்லும் வேள் என்ற சொல்லும் ஒரு ஒளிமிக்க என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம். இந்த சொல்லுக்கு இணையாக வேதத்திலே ஒரு சொல் இருக்கு, ராஜா. ராஜா என்றால் பெரும்பாலும் கிங் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். ஆரம்ப கால வேதத்தில் ராஜா என்றால் கிங் கிடையாது, சீப், ஒரு கூட்டத்தினுடைய தலைவன். இது எப்படி அந்த சொல்லுக்கு ஒரு வேர் சொல் சொல்கிறாங்க, ரஜ் என்ற சொல்லிலிருந்து அந்த சொல் வந்தது. ரஜ் என்பது ஒளி, ஒளிமிக்க என்ற பொருள். அதிலிருந்து தான் அந்த ராஜா என்ற சொல் வந்தது என்று சொல்வார். அதே மாதிரி பொலினேசியன் தீவு, பசிபிக் மகா சமுத்திரத்தில் பொலினேசியன் தீவுகள் 3000 தீவுகள் உள்ளன. அந்த தீவில் மானா என்ற ஒரு சொல் உள்ளது, அதுக்கும் இதே கடவுள் தன்மை தான். இது மாதிரி இந்த வேள் என்ற அந்த தலைவன், அதாவது ஒரு நாட்டுக்கு தலைவனாக உருவாக்கப்பட்ட வேள் என்பவன் ஒளிமிக்கவன், திறமை மிக்கவன், போர்க்காலங்களிலும் சரி வேற சமாதான காலங்களிலும் சரி தலைவனாக இருக்க தகுதி உடையவன் என்ற அடிப்படையில் தான் அந்த வேள் என்ற சொல்லை உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் வேள் பற்றி சொல்லும்போதெல்லாம் தொல்குடி என்று சொல்வதை பார்க்கின்றோம். வேந்தரை பற்றி சொல்லும்போது பம்ப வேந்தர் என்று சொல்வதை பார்க்கணும். ஏன் அப்படி பாடினாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை புலவர்கள் வந்து தொல்குடி நிலையில் இருக்கின்ற மக்களோடு நின்று கொண்டார்களா என்பது நமக்கு தெரியல. இருந்தாலும் எல்லாரும் அப்படி பாடினாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சொல் வந்து அந்த பம்பு என்ற சொல் புதுமை என்ற பொருளில், அதாவது இந்த குடி ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியலிருந்து இன்னொரு அரசியலுக்கு மாறுகின்ற ஒரு நிலையை அந்த பம்பு வேந்தர் என்ற ஒரு சொல் குறிக்கின்றதோ என்று நான் கருதுகின்றேன். இருந்தாலும் இந்த வேந்தரை பற்றி பாடுகின்ற சில பாடல்களில் கூட நின் திணை சிறக்க நீ பிறந்தாய் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. புறநானூற்றிலே விழுக்குடி என்ற ஒரு சொல்லுக்கு விழுத்திணை என்ற ஒரு பாடபேதம் இருப்பதை பார்க்கின்றோம். ஆக திணை என்பதும் குலம் என்ற பொருளில் பல இடங்களில் பயந்து வருகின்றது. அது வந்து ஒருவேளை இந்த குடிநிலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்த நிலையிலிருந்த ஒரு பீர் குரூப்பை அது குறிக்கின்றதோ, அதாவது குடியில் வந்து மூத்தோர் என்ற ஒரு குடி ஒரு குழு உண்டு, மூத்தோர் குடின்னு எல்லா இன்னைக்கு உண்டு, அதுக்கு ஆங்கிலத்தில் பீர் குரூப் என்று கூறுவார்கள். இந்த பாண்டியன் பாட்டிலும் கூட மூத்தோன் வருகை என்னாது என்று சொல்கின்ற அந்த நிலையும் கூட ஒருவேளை இந்த பீர் குரூப்பை தான் மனசில் வச்சு பாடணும்னு நமக்கு நினைக்க வேண்டியது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த திணை, குளம், இது குடி ஆகிய சொற்கள் இந்த வேளிர் வேந்தர் உருவாகின்ற ஒரு நிலையை சுட்டுகின்ற குல குடி பெயராக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. திணை என்பது அதை குடியை விட உயர்ந்த நிலையில். குடி என்பது எப்படி உருவாச்சு என்பதை பற்றி சொல்லும்போதும் கூட செனிவரத்தினை என்ற ஒரு அறிஞர் தோடா லாங்குவேஜில் குடிக்கு சமமான சொல் கிறிஸ் என்ற ஒரு சொல். அந்த சொல்லுக்கு வந்து ரெண்டு பொருள், அதாவது ஒன்று வந்து கன்று குழந்தை கன்று குட்டின்னு பொருள் உண்டு, இன்னொரு பொருள் வந்து மாட்டு பட்டின்னு பொருள் உண்டு, இன்னொரு பொருள் ஒரு குலத்தினுடைய பங்காளிகள் என்ற பொருள். இது மாதிரி இதை அவர் கோத்திரத்தோடு ஈக்குவல் பண்ணுறார். அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. கோத்திரமும் இது மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உருவாச்சு. கோத்திரம்னா பசு இருக்கின்ற இடம், மக்கள் இருக்கின்ற மக்கள் கூட்டத்துக்கும் ஒரு பேர், அந்த மாதிரியான ஒரு நிலையில் உருவாச்சு என்று அவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் இந்த குடி என்ற சொல் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த மக்களிடம் இருந்து வந்தது என்று அவர் எடுத்துக்கொள்கிறார். அது எந்த அளவுக்கு சரி என்று நம்மளால் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் இந்த சொல்லை அவர் வேதத்தினுடைய கோத்திரத்தோடு ஒப்பிட்டு பேசுகின்றதை பார்க்கின்றோம். அந்த நிலையிலும் இந்த மாட்டு மந்தை உருவாக்கம் உருவாகும் போது குடிகள் ஒரு ஒன்றிணைப்பு உருவாக்கி நிலை பெற்றார்கள் என்று கருத வேண்டும். இந்த வேள் என்ற ஆட்சி, வேள் வேணாடு என்ற நிலை இருந்து காலப்போக்கில் அந்த வேளிர்கள் அழிந்த பின்பு அந்த பகுதிக்கு பல்லவராட்சி வந்த பிறகு பெரும்பான மரபினைச் சேர்ந்த அரசர்களையும் வானகோ மரபினைச் சேர்ந்த அரசர்களையும் தங்களுடைய பிரதிநிதிகளாக அந்த பகுதியிலே இருந்து ஆட்சி செய்கின்றார்கள். மகேந்திரவர்மருக்கு ஆண்டு 40வது பெருமானரசர் கீழ்வே நாடால என்று வருகின்றது. இப்போ இந்த பெரும்பான் அரைசர் என்ற அந்த சொல் அரசர், அரசர் அதாவது பருமர் கீழே இருக்கின்ற ஒரு நிலைய, அரசியலில் பருமர் கீழே இருக்கின்ற ஒரு நிலையாக பல்லவர் காலத்தில் அதை வந்து சிற்றரசராக அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல வேளிர்கள் போயிட்டாங்க, ஏற்கனவே இருந்த வேளிர் சங்ககால வேளிர்கள் அங்கே இல்லை, இவங்களை தான் அந்த இடத்துக்கு சிற்றரசராக கொண்டு வந்து நியமிக்கணும். அல்லது ஏற்கனவே அவங்க இருந்து அது அவங்க அவங்க சிற்றரசராக இருக்கிறது அனுமதித்தும் இருக்கலாம் பல்லவ மன்னர்கள். இதில் ரெண்டு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து பல்லவ நாட்டில் கிழக்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா பெருநகர நாட்டு நாட்டார்கான்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது வெண்குன்ற கோட்டத்து பெருநகர நாட்டு நாட்டார்கான்கள் ஓலை கொடுக்குறான் சிம்ம விஷ்ணு வந்து இதுக்கு ஒரு நிலத்தை பள்ளிச்சந்தமாக கொடுக்கறதுக்கு நாட்டாருக்கு அனுப்புகிறான். ஏன்னா அப்போல்லாம் நாட்டாருக்கு தான் அனுப்புவாங்க. வேளாண்மை சம்மந்தப்பட்ட வரிகள் மற்ற இதுகள் நிலம் கொலை எல்லாமே நாட்டாருக்கு தான் அனுப்புவாங்க. அவங்க வந்து அதை வாங்கிட்டு போய் அந்த நிலத்தெல்லாம் இது எல்லை போட்டு அதை கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த பகுதி அதே பல்லவர் ஆட்சியில் இந்த பகுதியில் சீப் தான் நாட்டு தலைவனாக வர்றான். பாண்டிய நாட்டிலையும் சீப் நாட்டு தலைவனாக இருக்கிற மாதிரியான கல்வெட்டுகள் செப்பேடுகள் கிடைக்கின்றன. நாட்டானின் பழமையை அதில் காட்டி நாட்டார் பழமையை அதில் அங்கே சொல்லலை. அவங்க அங்கேயும் நாட்டான் அதாவது இந்த மாதிரியான இந்த பெருமாநாயசர் மாதிரி சில அரசர்கள் அங்கங்கே இருந்து ஆட்சி செய்தார்களோ என்று கருத வேண்டியுள்ளது ஆரம்ப காலத்தில். முற்காலத்தில் பல்லவ நாட்டில் இந்த நாட்டார் சபை வந்து உருவாகிடுச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டிலே அது நல்ல ஒரு நல்ல நிலையில் வளர்ந்த நிலையை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற ஒரு நிலையிலே இந்த நாட்டார் சபைக்கு மாறாக மேற்கு வடமேற்கு பல்லவ நாட்டில் இருப்பதை பார்க்கணும். இது வந்து அந்த சமூக வளர்ச்சியினுடைய குன்றிய நிலையை நமக்கு காண்பிக்கின்றோம். அதாவது சமூகத்தில் இந்த மாதிரி இந்த வேளாண் வளர்ச்சி நீர்வள வளர்ச்சி இதெல்லாம் ஏரிகள்லாம் பல்லவர்கள் வெட்டி பயன்படுத்திய நிலையிலும் இந்த பகுதிக்கு அவங்க வந்து எதுவும் செய்யலை. அவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறது அனுமதிச்சுட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த படை மறவர்கள் தான் தலைவர்களாக இருக்காங்க. அவங்க அரசர், அவங்களுக்கு கீழே மக்கள் என்று ஒரு சொல் பயன்படுத்தப்படுது. பெரும்பானரசர் மக்கள், வானகோ அரசர் மக்கள், வானகோ மூத்தரசர், வானகோ இளவரசர், பெரும்பான மூத்தரசர், பெருமான இளவரசர், இந்த மாதிரி ரெண்டு வகையான குழுக்கள் வருது அரசியலில் கீழ்நிலையில். அதுக்காக ஒரு வேளை அது சீனியர் லீனியேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது, சீனியர் லீனியேஜ் அப்புறம் ஜூனியர் லீனியேஜ்னு அதை பிரிப்பாங்க. அந்த ஒரு குறிய ஒரு அரசு குழுவிலேயே கூட ரெண்டு வகையானது, ஒன்று வந்து பணி செய்கின்றதாகவும் இன்னொன்று வந்து ஆட்சி செய்கின்றதாகவும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் பார்க்கும்போது இந்த இடத்துல மூத்தரசர் என்பது பெரும்பாலும் அதாவது மூத்த அதாவது எல்டர் என்ற நிலையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சிலர் வந்து முத்தரையரோடு தொடர்புபடுத்துவதை பார்க்கின்றோம். முத்தரையரோடு தொடர்புபடுத்துவதற்கான சான்றுகள் கல்வெட்டில் நமக்கு கிடைக்கல. மூத்த என்ற நிலையில் தான் அது இருக்கின்றது. அதுக்கு எதிராக இளைய இளவரசர் என்று வருவதால் இது மூத்த என்று கூறல முடியுமே தவிர, வடமொழியில் இதை பற்றி சொல்லும்போது கூட மூத்த இது விருத்தராஜா என்று வருவதாக சொல்லுவார்கள். வடமொழி செப்பேட்டில் இந்த மூத்தரசரை மொழிபெயர்க்கும் போது விருதராஜா முத்தரசராக இருந்தால் முத்தரசன் அவங்க மொழிபெயர்த்து இருக்கணும், விருதராஜா என்று தான் மொழிபெயர். அதனால் மேலே உயர்ந்த நிலையில் இருக்கவங்க இந்த அடிப்படையில் அந்த மொழிபெயர்ப்பு நடந்திருக்கின்றது. இந்த பெரும் அரசர்கள் ஆட்சி ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குட்பட்டது. மீகொண்டை நாடு, மீவே நாடு, கீழ்கொண்டை நாடு, கீழ்விய நாடு, இந்த மாதிரி எழில் நாடு, இந்த மாதிரி பல நாடுகள் அந்த பகுதியில் காலப்போக்கில் புதுசு புதுசாக உருவாயிடுச்சு. நன்னன் காலத்தில் ஒரே நாடு தான், ஆனால் இவங்க காலத்தில் இந்த நாடுகள் புதுசு புதுசாக உருவாயிடுச்சு. இந்த நாட்டு எல்லையில் தான் இந்த வீரர்கள் தங்கியிருந்தாங்க, மாட்டு மந்தைகள் தங்கியிருந்தது. அதுதான் வந்து மலபுல வஞ்சி என்று இலக்கை இது புறப்புள்ள வெண்ப மலையில் கூறப்பட்டது. மலவர்கள் தங்கியிருந்த அந்த எல்லைப்பகுதி மலபுல வஞ்சி அல்லது எல்லைப்புறம் என்ற அடிப்படையிலும் கூட பையூர் கோட்டம், பையூர் இளங்கோட்டம் என்று கோட்டத்தை பற்றியும் சொல்லுவாங்க அந்த சொல்லும்போது. அது மாதிரி வேணாடு அந்த எல்லையில் இருக்கிற பகுதி மலபுலம் என்ற அடிப்படை. மலபுலம் வணக்கிய புள்ளியை பற்றி அகனான்று பாட்டும் கூட அவன் எல்லைக்கருகில் இருந்த ஏதோ ஒரு மலவர்கள் வாழ்ந்த பகுதி. தொண்டையர்கள் மலவராக இருக்கலாம், வேறு குலத்துடைய மலவராகவும் இருக்கலாம். அவங்க அவங்கள தான் வணக்கினானே தவிர ஒரு சிலர் கருதுவது போல சேலம் வரையில் அவன் வந்து படையெடுத்து அந்த மலவர்களை அவங்க வணக்கலை. அது மாதிரி மலபுலம் என்பது ஒரு எல்லினுடைய ஒரு நாட்டினுடைய எல்லையில் இருந்த இருந்தது. முனையும் கூட ஒரு நாட்டினுடைய எல்லையில் இருந்தது. அந்த எல்லையில் இருந்த முனைகளிலே குடும்பங்களோடு மலவர்கள் இருந்ததாக வட அகநாட்டு பாட்டு 2-3 சொல்லுது. குடும்பங்களோடு இருந்ததாக அது வருது. இந்த அடிப்படையில் அவங்க வந்து இந்த அரசுக்கு இந்த அங்கு இருக்கின்ற சிற்றரசனுக்கு பணி செய்து கொண்டு அவனுக்கு வேண்டிய உதவிகளை மாட்டு மந்தை பாதுகாப்பது மற்ற இதுகளை பாதுகாப்பது அதை செய்து கொண்டிருந்த வீரர்கள் மக்கள் அவங்களுடைய கீழே இருந்தவங்க தான் சேவகர். சேவகர் என்பது வீரன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கீழே பணி செய்கிற பணியாளல்ல அவங்க வீரர்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. அந்த சேவர்கள் தான் மாடுபிடி சண்டையில் நேரடியாக ஈடுபட்டார்கள். சில இடங்களிலும் மக்கள் என்று கூறப்படுகின்ற தலைவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சில இடங்களிலே அவர்களுக்கு கீழிருந்த அடுத்த நிலையில் இருந்த சில பிரிவினரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையான நிலையில் பார்க்கும்போது சேவர்கள் தான் ஈடுபட்டதாக நமக்கு செய்திகள் நிறைய கிடைக்கின்றன. இது மாதிரி அந்த பகுதியிலே பல நிலையில் இருந்த ஒரு அரசியல் தன்மையை பார்க்கின்றோம். சில சொற்களை மட்டும் நான் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அதிலே வந்து மிரையார் என்று ஒரு சொல், மிரையார் என்பது வரி வாங்குகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு ஒரு அரசியல் தலைவர். அது ஒரு 9 நூற்றாண்டுக்கு நடுகளில் தான் வருகின்றது, அதுக்கு முன்பு அந்த சொல் வரவில்லை. இது பெரும்பாலும் இந்த மாடுகளையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளையோ காணிக்கையாக, வரி என்று சொல்ல முடியாது, அந்த பகுதியில் வரி வாங்கியதுக்கான சான்றுகள் மிக குறைவு, காணிக்கை ட்ரிபியூட் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில், காணிக்கை வாங்கி கொண்டு அப்போதுக்கப்போது காணிக்கை வாங்கிக் கொள்வது, இது வெட்டுறது, நீங்கள் எதனா பண்ணீங்க அப்படின்னு. வரிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கணும் வரிங்கிறது, அது மாதிரி அங்கே வாங்கினதாக செய்திகள் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி வரி வாங்கிய நிலையில் இருந்த ஒரு குரு, ஒரு குழு அது. காமிண்டன் என்ற ஒரு சொல், காமிண்டன் என்ற சொல் நம்ம பகுதியில் கிபி 9 நூற்றாண்டு தான் பயன்படுத்துகிறாங்க, அதுதான் பின்னால் கவுண்டர் என்று மாறிவிட்டது. வட கர்நாடகத்தில் கிபி 6 நூற்றாண்டிலேயே காமிண்டன் என்ற சொல் வருவதை பார்க்கின்றோம். அதுக்கு பிலிட் போன்றவர்கள் காமிண்டன் என்று பிரித்து பொருள் சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து சரியான பொருளாக எனக்கு தோணலை. ரெண்டு, அதாவது வடமொழி சொல்லும் தமிழ் சொல்லும் சேர்ந்தது என்ற அடிப்படையில் அது அவர் சொல்லியிருக்க. ஆனால் காமிண்டன் என்று பிரித்தால் நடுகளிலேயே நிறைய கா வருது, கடிகா இந்த மாதிரி கா கா என்ற ஒரு காப்புரை என்ற கா என்ற பெயரோடு இடப்பெயர்கள் வருவதை பார்க்கணும். கா என்பது பெரும்பாலும் பழைய காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிற இடம், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற இடம், தங்கியிருக்கிற இடம் என்ற பொருளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அது கடிகான்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், அது பாதுகாப்பு மிக்க ஒரு கா என்பது தெரிகிறது. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தலைவன் என்ற அடிப்படையில் தான் அந்த இடத்துல காமிண்டன், மிண்டன் என்பவன் தலைவன், அந்த சமூகத்தில் அவன் தலைவன். நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா அவர் ஞானசம்பந்த பாடும்போது அமன் முண்டர்னு பாடுவார். ஏன்னா சொல்லினுடைய பொருளே மாறிடுத்து பாருங்க. இங்கே தலைவன் அவன் தான் வந்து அவங்க எல்லாருக்கும் தலைவன், அவனை தான் மிண்டன் அவங்க சொல்கிறாங்க. அது மிண்டன்றதுன்னா மிண்டன்றது கோவப்படுறவன் ஒரு பொருளும். இன்றைக்கி அந்த ஊரில் ஒரு வார்த்தை இருக்குது, என்னை மிண்டாத அப்படிம்பாங்க, என்னை மிண்டாத அப்படின்னு சொல்லுவோம், கோவப்படுத்தாதன்னு அந்த பொருளில் இன்றைக்கும் அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கின்றோம். அந்த சொல் வந்து மிண்டன் என்ற அடிப்படையில் அங்கே பயன்படுத்தப்படுது. இங்கே வந்தீங்கன்னாக்கா நாகரிகம் பெற்ற அல்லது சைவீசம் மற்ற வைஷ்ணவிசம் வளர்ந்த சமூகத்தில் அந்த மிண்டனே வந்து கலகக்காரன் என்ற பொருளே இருப்பதை பார்க்கணும். இப்படி ஒரே சொல்லுக்கு ரெண்டு பொருள் ஒரே மொழியில். இப்படியாக பல அமைப்புகள், தலைவர்கள் அமைப்புகள் அந்த பகுதியிலே நிறைய இருந்ததை பார்க்கின்றோம். அதுவும் கீழ்நிலை ஊர் நிலையில் ஒரு தலைவர், அதன் பிறகு ஒரு ஒரு பரிகுதிக்கு ஒரு தலைவர், அதன் பிறகு நாட்டுக்கு தலைவர் என்ற அடிப்படையில் தான் அங்கே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க பல்லவர்கள் வரத்துக்கு முன்பு. இந்த இயக்கத்தை பற்றி ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு செய்தி, செக்மெண்ட் ஸ்டேட்டுன்னு பட்டன் ஸ்டெயின் என்பவர் சோழர் ஸ்டேட்டை பற்றி சொன்னார்கள். அதுக்கு மறுப்பு, பயங்கரமான மறுப்புகள் வந்தன வடநாட்டிலிருந்து. நம்ம நாட்டிலேருந்து ஒரு மறுப்பும் சொல்ல, ஏன்னு தெரியல. வடநாட்டுக்காரங்க தான் இதை கடுமையாக எதிர்த்தாங்க, இந்த இது இந்த ஸ்டேட்டை பற்றி அவருடைய கான்செப்ட். ஏன் அப்படின்னாக்கா செக்மெண்ட்ரி என்று வந்தாலே பழங்குடி நிலையில் இருக்கிறவங்க தான் செக்மெண்ட்ரி ஆர்கனைசேஷன். செக்மெண்ட்ரி வந்து ஸ்டேட்லெஸ் சொசைட்டியில் தான் இருக்கும்னு அவரே ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த கட்டுரை எழுதுறவரே ஸ்டேட்லெஸ் சொசைட்டியில் தான் செக்மெண்ட்ரின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குமே தவிர ஸ்டேட் சொசைட்டியில் இருக்காது. அது ஆந்திரப்பாலிஜியில் இதுவெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு முறை. அவர் வந்து இது ஒரு சில ஒரு மாதிரியான அப்படின்னு ஆரம்பிப்பார். சில ஒரு சில மாதிரியான அமைப்பு இது அப்படின்னு சொல்லி சோழா ஸ்டேட்டில் அது இருக்குன்னு சொல்லுவார். இதுக்கு மருத்துவங்களாம் அதெல்லாம் கிடையாது. அது மாதிரியான ஒரு நிலையில் சோழா ஸ்டேட்டில் நல்ல வெல் டிஃபைன்டு ஸ்டேட்டு, பைசாந்தியன் ஸ்டேட்னு சொல்லவில்லை, சொல்ல முடியவில்லையானாலும் நல்ல நிலையிலிருந்த ஒரு அரசு என்ற அடிப்படையில் அவங்க மறுக்கிறாங்க. இது வந்து இந்த மறுப்புகள் வந்து கொண்டு இருந்த நேரத்திலேயே செக்மெண்ட்ரி ஸ்டேட்டை பற்றி ஒரு கருத்தை ரோமிலா தாப்பர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னாக்கா செக்மெண்ட்ரி ஸ்டேட் என்பது ஒரு முழுமையான ஒரு நிலையில் நம்ம இந்திய வரலாற்றில் எங்கேயும் கிடையில்லைனாலும் பழங்குடிகள் அரசுக்குள்ளே கொண்டு வரப்படும்போது அந்த பழங்குடிகளுடைய அரசியலில் செக்மெண்ட்ரி ஸ்டேட்டுடைய கூறுகள் இருக்கும், அந்த சில சில கூறுகள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னன்னாக்கா எல்லை பொறுத்திருக்கவங்க மைய அரசுக்கு எந்த வகையிலும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு கூறு. அங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கொடுத்து சண்டை போடுவாங்க, ஆனால் மேல இருக்கிற அவனுக்கு மேல இருக்கிற தலைவனுக்கு பணிவாங்க. இந்த ரெண்டு தலைவர்களும் வேணாட்டு பெருமான் அரசரும் மீகுண்டை நாட்டு வானக அரசரும் சண்டை போட்டுக்குவாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பல்லவனுக்கு கட்டுப்பட்டுக்குவாங்க. இது ஒரு முரண்பட்ட ஒரு நிலை. இதுதான் செக்மெண்ட்ரி ஸ்டேட்னு அவர் சொல்றார். அதுக்கு இந்த மேல இருக்கிற வறுமருக்கு வந்து மதிப்பு ஒரு சடங்காச்சாரம் ரிச்சுவல் தான், ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்டேட்டுக்குள்ள மதிப்பாக அவர் எடுத்துக்கல. ஆனால் இது ஒரு ரெண்டும் கட்ட நிலையில் இந்த பகுதி, அதாவது வெல் டிஃபைன்டு ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் அவங்களுக்கு பணியாது இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. முறைப்படி அவங்க ஆட்சியாண்டு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இது இந்த கூறுகள் மட்டும் இந்த பகுதியில் இருந்த அரசியலில், கூறாக்க நிலை அரசியல்னு சொல்லுவாங்க, அந்த அரசியலில் சில கூறுகள் மட்டும் இந்த பகுதியில் இருந்தது என்று கொள்ளலாமா தவிர, முழு அரசே வந்து கூறாக்க நிலை அரசு என்று கொள்ள முடியாது. இது வந்து ஆந்த்ரோபாலஜியை பயன்படுத்தி சொல்லுகின்ற ஒரு மரபு. இது இன்னும் வந்து வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதை வந்து முழுமையான இதுவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு கருதுகோளாக இது ஒரு தியரியாக அதை எடுக்க முடியாது. அந்த நிலையில் நம்ம இன்னும் போக போக தான் டேட்டாக்கள் கிடைக்கும் போது இந்த ஸ்டேட்டை பற்றி, இந்த பர்டிகுலர் இந்த பகுதியில் இருந்த அரசியலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த இந்த அரசியல் பற்றி, அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட அந்த நடுகள் சம்பந்தமான அரசியல் பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன என்று கூறி, இதுவரையில் அமைதியாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் கேட்கும்போது விட்டு போனதை சொல்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நான் வந்து எதுவும் குறிப்பு எடுத்து வச்சிருந்தாலும் நான் குறிப்பை பார்க்காம தான் பேசுறது, சிலது விட்டு இருக்கலாம். சந்தேகம் எதுனா இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.